ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
குரு என்ன செய்தார்? நமக்கு வந்து குரு செய்தது என்ன? குரு எனக்கு என்ன செய்தார்? தன் பாதம் சென்னியில் வைத்தான். இதையும் நீங்க வந்து திருவாசகம் அல்லது தாய்மானவர் பாடல் என்று பல பாடல்கள்ல கேட்கலாம். இறைவனுடைய தால் என்னுடைய தலையில் பட்டது, தாழ்பட்டு அழிந்தது என்றெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா. அப்படி எப்பொழுதெல்லாம் பக்தி நூல்களில் இறைவனுடைய பாதம் என்னுடைய தலையில் பட்டது என்று சொல்கிறார்களோ, அதற்கு வேதாந்த ரீதியாக என்ன பொருள் என்று பார்த்தால், அவருடைய தால் என் தலையில் பட்டது என்பதற்கு என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார். அதுதான் என்னுடைய அர்த்தம். வேதாந்த ரீதியா அதற்கு சொல்ற அர்த்தம் வந்து, அவர் என்னுடைய ஈகோ, இந்த அகங்காரத்தை நீக்கினார். அதுக்கு வந்து உதாரணம் ஒரு கதையும் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாமன அவதாரத்துல பகவான் வந்து 3 அடி என்ன கேட்டார், உன்னுடைய நீ பெரிய ராஜ்யத்தோட ராஜாவா இருக்கன்னு சொல்றேன், எனக்கு 3 அடி கொடுன்னு கேட்டார். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த பலி மகாராஜா சொன்னார். உடனே இந்த வாமனர் தான் வந்தவர், ரொம்ப குட்டையா வந்தவர் என்ன ஆனார், பெரிய நெட்டையா மாறி ஒரே பாதத்துல இந்த உலகத்தை அளந்தார்னு பாக்கிறார். 2வது பாதத்துல எதை அளந்தார், சொர்க்கலோகம் எல்லாத்தையும் அளந்துட்டார். பிறகு கேட்டாரு 3வது பாதத்தை எங்க வைக்கிறதுன்னு கேட்டார். இந்த சக்கரவர்த்தி என்ன சொன்னார், என் தலையில வையுங்கன்னு சொன்னார். அப்ப என்ன செய்தார், தன் பாதம் சென்னியில் வைத்தார். அவருடைய பாதத்தை எடுத்து தலை மேல வச்சாராம். இப்போ இந்த கதையை கேட்கும் பொழுது, இவர் முதல் பாதத்திலேயே இந்த உலகத்தையே அளக்கும் பொழுது இவருடைய தலையும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இவர் இந்த தலையை விட்டுட்டு அளந்தாரா, இல்ல இந்த உலகத்தை விட இவர் தலை பெருசா? இப்ப முதல் அடிய அவர் வைக்கும் பொழுது இந்த உலகத்தையே அவர் அளக்கும் பொழுது இவருடைய தலையும் சின்னதுதான், உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு 3வது படிய இவர் தலையில வைத்தார் என்ற கேள்வி வரும் பொழுது, இந்த உலகத்தை விட மேல் உலகத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறது என்ன தெரியுமோ, இப்ப இந்த பூமியை விட பிறகு சொர்க்கலோகம் முதலிய அனைத்து லோகங்களை விட ரொம்ப பெரிதா இருக்கிறது. இந்த பொருளை நான் உனக்கு கொடுக்கின்றேன், நான் தானம் கொடுக்கின்றேன்ங்கிற அந்த அகங்காரம், அந்த அகங்காரம் வந்து இந்த 2 லோகத்தை விட பெரியது. அதனாலேயே அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்கு பகவான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வைக்க வேண்டியது இருந்தது. 2 ஸ்டெப்ல எதை எடுத்துட்டார், இந்த உலகத்தை எல்லாம் எடுத்துட்டார். பிறகு தனியா பகவான் முயற்சி செய்துதான் நம்முடைய அகங்காரத்தை நீக்க வேண்டியது இருக்கு. அந்த கதையினுடைய சாரமே, அந்த சக்கரவர்த்தி நான் கொடுக்கின்றேங்கிற நான பகவானுக்கு கொடுக்கல. அவர் பார்த்தார், நீ ரொம்ப நல்லவன், அதனால உன்னிடத்தில் இருக்கின்ற நான்கிற அகங்காரத்தையும் எனக்கு கொடுத்து விடு. முதல்ல வந்து நம்ம இந்த உலகத்தை துறக்கணும், துறந்ததுக்கு அப்புறம் இனி ஒன்னு துறக்க மாட்டோம், நான் துறந்தவன் அந்த புத்தியை துறக்க மாட்டோம். அது வந்து சொல்லுவார் அவர் சுவாமிஜி. இந்த ரிஷிகேஷுக்கு வந்து ஒருவர் போனாராம். அவர் யாருன்னா பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் சும்மாவா சம்பளம் வாங்குறாங்க, 50,000-60,000 சம்பளம் வாங்குறாங்க. அவர் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வைராக்கியமா போனாராம். அங்கெல்லாம் சுவாமிகளுக்கு வந்து உணவு வந்து லைன்ல நின்று கியூல நின்று தான் கொடுப்பார்களாம். இவர் வந்து கியூல நிக்கிறதுக்கு பதுவா சொன்னாராம், நான் யாரு தெரியுமா, 50,000 ரூபாய் திறந்துட்டு வந்திருக்கேன், கியூல எல்லாம் நிக்க மாட்டேன், எனக்கு கொடுங்கன்னு போனார். இப்ப எதை குறிக்குது, இவர் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரை விட்டார், ஆனா விட்டேங்கிறவரை விடல. இன்னும் அது மேல அவருக்கு அதுல ஒரு வேல்யூ இருக்கு, நான் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான்ங்கிறது அங்க ஓடிக்கின்றது. அதனாலதான் பார்த்தோம்னா புராணங்கள்ல எல்லாம் இந்த சாதாரண மக்களை விட முனிவர்களுக்கெல்லாம் அந்த அகங்காரம் இந்த பெருசா இருக்கு. காரணம் என்ன, நான் தவம் செய்தவன், நான்ங்கிறது அது மேலோங்கி இருக்கும். அப்ப என்னன்னா, பகவான் வந்து அந்த நான நீக்கிறதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவா அருள் புரிந்தால்தான் அந்த நான்ங்கிறது போகும். அதுதான் இங்கு சொல்கின்றார், தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார், கர்வத்தை நீக்கினார். இப்போ கர்வம் ஒன்னு இருக்கே, ஒருவருக்கு பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவியினால கர்வமா நடந்து கொள்வார்கள். எது வரைக்கும் தான்? அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான். ஒருவருக்கு பணம் கிடைச்சிருக்கு, அந்த பணத்தினால கர்வமா நடந்து கொள்கிறார். இந்த கர்வம் எவ்வளவு நாள் இருக்கும்னா, பணம் இருக்கிற வரைக்கும். பணம் போனா கர்வமும் போயிடும், இந்த அகங்காரமும் போயிடும். ஒருவருக்கு வந்து அறிவு இருக்கு அல்லது இளமை இருக்கு, எவ்வளவு நாள்னா, அல்லது அழகு இருக்கு எவ்வளவு நாள்னா, அது இருக்கிற வரைக்கும் தான். இப்படி மற்ற கர்வங்கள் எல்லாம் அது போனா போயிரும். ஆனா இந்த வித்யா கர்வம் ஒன்னு இருக்கே, அறிவு கர்வம், அது என்னன்னா, அறிவு அடைஞ்சிட்டம்னா நம்ம விட்டு அறிவு போக. ஒரு சாஸ்திரத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் சமஸ்கிருத இலக்கணத்தை படிச்சுட்டோம்னா அந்த அறிவு போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்னா, வித்யா கர்வமும் போகவே போகாது. இந்த ஒரு வந்து சாதாரண பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் வந்து சவம் பண்ணிட்டு பிக்ஷை எடுக்க வந்து, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிக்ஷை எடுக்க வந்தா அவ சொன்னா, கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே, இவருக்கு ஏற்கனவே தவம் பண்ணியிருக்காரு, ஒரு கொக்கை பார்த்து கொக்கு எரிஞ்சிருக்கு. அப்ப வந்து ஒரு முறை மறைச்சு பார்த்தார். அப்ப அவர் சாதாரணமா சொன்ன, என்ன கொக்குன்னு நினைச்சிட்டியான்னு சொல்லி. காரணம் என்ன? உன்னுடைய தவத்துல கர்வத்துல நீ இருக்கின்றாய், அந்த அகங்காரத்தை நீக்கிறது தான் இங்கு தன் பாதம் சென்னியில் வைத்தான். ஏன்னா அவர் பாதம் நம்ம தலையில படணும்னு என்ன ஆகணும்? அப்படியே வணங்காமுடி மாதிரி நிமிந்தனா அவர் பாதத்தை எடுத்து தலையில வைக்க முடியுமா? நம்ம வணங்க வேண்டும், தலை குனிய வேண்டும், அப்பொழுதுதான் அவர் பாதத்தை வைக்க முடியும். இது பக்திங்கிற நூல்ல இப்படி சொல்கிறார்கள். ஆனா நம்ம விசாரம் பண்ணும் பொழுது இதனுடைய பொருள், அகங்காரத்தை நீக்கினார். சரி, இனி இந்த கர்வம் அகங்காரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சது? தான் எதை அடைந்தேன் அதை சொல்றார். என்னை தான் அறிந்தேன். என்னை தான் அறிந்தேன்னா, நான் யார் என்று கண்டுகொண்டேன், நான் யார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கேட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நான் யாருன்னு கேட்டா இந்த உடலினுடைய அடிப்படையில பதில் சொல்லிட்டு இருந்தோம். இந்த உடல் யார் என்றால், இந்த உடல் தான் நானு, இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த வயதை உடையவன். சில சமயம் இந்த வேலையை பண்றேன்னு சொல்லுவோம், நான் வந்து வக்கீல் சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா அவர் நான் வக்கீல் சொன்னார்னு வச்சுக்கோமே, திருப்பி அவர்கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்கல, நீங்க யாருன்னு கேக்குறேன்னு சொன்னா அதுக்கு மேல அவர் ஒண்ணும் பேச முடியாது. நான் யாருன்னா, நான் அப்பாவுக்கு பிள்ளைனா. நீங்க யாருக்கு பிள்ளைன்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேக்குறேன்னு சொல்லி கேட்டே போனோம்னா அப்ப அவருனால ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்படி இந்த நான்கிறது உடலும் மனம் இவைகளெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு ஆத்மஸ்வரூபம், நான் அழியாத பரபிரம்மன் என்று தெரிந்து கொண்டேன், என்னை தான் அறிந்தேன். இன் கடைசி சொல்லுக்கு வர்றோம். சரி, என்ன நான் அறிஞ்சிட்டதனுடைய விளைவு என்ன? கடைசியா சொல்றார், மனம்தான் இறந்தேனே, என்னுடைய மனம் இறந்து விட்டது. என்ன நான் அறிஞ்சதனுடைய பிரயோஜனம் பலன் என்னன்னா, என்னுடைய மனம் இறந்து விட்டது, மனோநாசம் ஆகிவிட்டது. இப்ப நம்ம இந்த மனோநாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனம் அற்ற பரிசுத்த நிலை என்றால் என்ன, மனம் இரத்தல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த சொல் வேதாந்தத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிய சொல்லுது. இது சாதாரண வார்த்தை அல்ல. இத வந்து சில பண்டிதர்களும் கூட இந்த இடத்தில் தவறு செய்துள்ளார்கள், அல்லது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற இடம் எது. கீதையிலேயே ஒரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார், கர்மம் எது அகர்மம் எதுன்னு சொல்லி பண்டிதர்களும் கூட குழம்பி இருக்கின்றார்கள். எது செயல் எது செயலின்மைங்கிறது ரொம்ப நுணுக்கமான தத்துவம் சொல்லி, செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலை பார்ப்பவன் ஞானின்னு சொல்லி ஒரு புதிர் போடுற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதே போலதான் இந்த மன இரத்தல், மனோநாசம், மனமற்ற பரிசுத்த நிலை, இந்த சொற்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சொற்கள் தான். ஆனா இதற்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது. சற்று நன்கு யோசிச்சு கேட்டோம்னா தான் இந்த சொல்லினுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் நமக்கு புரியும். அதனால இதனுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு இப்பொழுது பார்க்கின்றோம். மனோநாசம் அல்லது மனமற்ற நிலை, மனம் இரத்தல் என்றால் என்ன? நம்ம சாதாரணமா என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா தான் பிறகு எப்படி சரியா புரிந்து கொள்ள வேண்டும்னு நமக்கு புரியும். எப்படி இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், ஞானத்தை அடைஞ்ச உடனே ஞானிகளுக்கெல்லாம் மனசே இருக்காது, அவர்களுக்கு மனசே கிடையாது, உடல்ல எந்த விதமான உணர்வும் வராது, அவர்கள் எப்பொழுதுமே கண்ணை மூடிக்கொண்டு நிஷ்டையில தான் இருப்பார்கள், அவர்களுக்கு மனசுங்கிறதே ஒன்று இருக்காது, வாயில ஊட்டணும், நீ யாருன்னு போய் கேட்டா அவர்களுக்கு தெரியாது, முன் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்து விடும் என்றெல்லாம் எத்தனையோ கற்பனைகள் இருக்கின்றது. அவைகளெல்லாம் தவறு. பிறகு எது சரியான கருத்துன்னு இப்பொழுது வரலாம். அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மனதுனா என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனம் என்பது நம்முடைய சூக்ம சரீரத்தை குறிக்கின்றது. நமக்கு ஸ்தூல சரீரம் ஒன்னு இருக்கு, அதே போல சூக்ம சரீரம் ஒன்னு இருக்கு, அதைத்தான் அந்தக்கரணம் என்றெல்லாம் சொல்றோம். அதை இங்கு மனம் என்ற சொல் குறிக்கின்றது. இந்த மனதுக்கு மூன்று விதமான நிலை இருக்கின்றது. மூன்று விதமான நிலை எப்படி என்றால், இப்பொழுது நாம் ஜாக்ரத அவஸ்தையில முழுமையாக வெளிப்பட்ட நிலை, வியக்த அவஸ்தான்னு சொல்றோம். வியக்தம் என்றால் முழுமையாக விழித்திருக்கின்ற நிலை. வியக்தம்னா மேனிபெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், வெளித்தோற்றத்திற்கு வந்த. இப்ப விதை இருக்கு, அது அப்படியே முளைத்து விட்டால் அது வெளித்தோற்றத்திற்கு வந்து விட்டது. அப்படி இந்த ஜாக்ரத அவஸ்தையில முழுமையான விழிப்புடன் நம்முடைய மனம் இருக்கின்றது. பிறகு கனவில் மனமானது அர்த்த வியக்தம், பாதிதான் விழிச்சிருக்கு. கனவுல வந்து நம்முடைய மனம் பாதி விழிப்புடன் இருக்கின்றது. அது ஏன் பாதி விழிப்புன்னு சொல்றோம் என்றால், இந்த உலகத்தை பார்க்கிற அளவு விழிச்சுக்கல, இந்திரியங்களை பயன்படுத்தி உலகத்தை பார்க்கிற அளவு விழித்துக் கொள்ளவில்லை, அதே சமயத்துல எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற நிலையும் இல்லை. ஆனால் நம்முடைய மெமரி சித்தம் ஒன்னு சொல்றோம், நம்மளுடைய வாசனைகள் அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது. அர்த்த விகாசக என்று சொல்வார்கள். அர்த்த விகாசகன்னு சொன்னா பாதி விழிப்பு அல்லது ஓரளவு தான் வெளிப்பட்டு இருக்கிறது. இது மனதுக்கு இரண்டாவது நிலை, இரண்டாவது அவஸ்தை. விழிப்பு நிலையில முழுமையா விழிச்சிருக்கு, கனவு நிலையில பாதி விழிப்புடன் இருக்கின்றது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில், டீப் ஸ்லீப்னு சொல்றமே, அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது அவ்யக்த அவஸ்தைக்கு செல்கிறது. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத, அதைத்தான் நம்ம லயம் என்று சொல்கின்றோம். தமிழ்ல உறக்கம்ங்கிறது சமஸ்கிருதத்துல லயம். லயம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத அவ்யக்த அவஸ்தை என்று சொல்கின்றோம். இந்த மனமானது வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் அது இருக்கின்றது. இந்த விதை உறக்கம் எல்லாம் கிராமத்துல சொல்லுவார்கள். ஒரு விதைய வந்து நீங்க பூமியில போடாம அப்படியே கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தா அந்த விதை என்ன பண்ணுதான், தூங்கிட்டு இருக்கான், பேசாம இருக்கு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது மேல வருகிறது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அவ்யக்த அவஸ்தையில் இருக்கிறது. இப்படி இந்த மனதிற்கு மூன்று அவஸ்தைகள், முழுமையா வெளிப்பட்டது, பிறகு அறகுறையா வெளிச்சிட்டு இருக்கிறது, பிறகு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வந்து வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்க. இப்ப நமக்கு வேற சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. டாக்டர் வந்து நமக்கு மயக்க மருந்து கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்ப மனசு எந்த அவஸ்தையில் இருக்கு என்றால், அதுவும் சுசுப்தியில் இருக்கிறது போல அவ்யக்த அவஸ்தையில் இருக்கு. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத அவஸ்தையில் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நேரத்துல மனம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில இருந்தது, அங்க மனமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே என்று ஒரு சந்தேகம் வந்தால், தூங்கி எழுந்தவுடன் என்ன சொல்றோம், இவ்வளவு நேரம் நான் அமைதியாக உறங்கினேன்னு சொல்றோம். அப்படி உறங்கியது யாரு, நம்முடைய மனம். அப்போ விழித்ததற்கு பிறகு அங்க நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது சொல்ல முடிகிறதுனால அந்த மனம் அதை அனுபவித்துள்ளது. வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையை மனம் அனுபவித்துள்ளது. அந்த இடத்திலையும் மனம் இருக்கின்றது. நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆழ்ந்த உறக்கத்திலும் மனம் அறியாமையையும் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. கனவுல வந்து கொஞ்சம் விழிச்சிட்டு அனுபவிக்கின்றது, நினைவில் முழுமையாக விழித்துக் கொண்டு உலகத்தை அனுபவிக்கின்றது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனதிற்கு அனுபவம் இருக்கின்றது. ஆனா அந்த நேரத்துல நம்ம சொல்ல முடியாது, பிறகு நாம் சொல்கின்றோம். பிறகு நாம் வந்து இறந்து விட்டோம் வச்சுக்கோமே, இந்த சரீரத்தை விட்டுட்டோம். அப்ப என்ன ஆகும் என்றால், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மீண்டும், நம்முடைய மனமானது இந்த காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த உடல் கிடைக்கிற வரைக்கும் அது உறக்கத்துலதான் இருக்கும். பிறகு பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உடலை எடுத்துக்கொண்டு அது செயல்படுகின்றது. அப்பொழுது இறந்த பொழுதும் கூட நம்முடைய மனம் அழிவை அடைவதில்லை, ஒடுக்கத்தை தான் அடைகின்றது. இப்ப விழிச்சிட்டு இருக்கும் பொழுது மனது செயல்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கு, கனவுலையும் மனது செயல்படுகிறது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனது இருக்கு, ஆனா வெளி தோற்றத்துக்கு வராம காரண சரீரத்துல ஒடுங்கி இருக்கு. அதே போல இறந்ததற்கு பிறகும் மனது நாசத்தை அடைவதில்லை, அழிவதில்லை, அது காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் அது எங்க போகணுமோ அங்க போகின்றது. உடலை எடுத்தா அந்த உடலுக்குள் அந்த மனமானது வெளிப்படுகின்றது. இனி அடுத்தது, நம்ம உறங்கிறது சரி, நம்ம படைச்ச பிரம்மாஜி உறங்கினாருன்னு வச்சுக்குவோமே. இப்ப நமக்கு வந்து காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு ஓய்வெடுக்கிறதுக்காக உறங்க போறோம். அதே போல இத படைச்ச பிரம்மாஜிக்கு உறங்க போனா அதற்கு பெயர் என்னன்னா, நம்ம உறங்க போனா அதற்கு பெயர் லயம், பிரம்மாஜி உறங்க போனா அதற்கு பெயர் பிரலயம் அப்படின்னு சொல்றது. பிரளயம்னு என்ன, பகவானுடைய உறக்கம் தான் பிரளயம். அவருக்கும் பார்க்கிற எத்தனையோ லட்ச வருஷங்கள், கோடி வருஷங்கள் வந்து இந்த உலகத்தை படைச்சு காத்து அவருக்கும் சரி கொஞ்ச நேரம் இந்த சிருஷ்டி இல்லாமல் இருக்கட்டும் சொல்லி பிரளய அவஸ்தை வருகிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எவ்வளவு வருஷம் சிருஷ்டி இருந்ததோ அவ்வளவு காலம் பிரளயமா, கரெக்டா. பிறகு வந்து மீண்டும் அவ்வளவு காலம் சிருஷ்டி. அந்த பிரளய அவஸ்தையில மனசு என்ன ஆகுதுன்னா, சாஸ்திரம் கூறுகிறது, அப்பொழுதும் மனது நாசத்தை அடைவதில்லை, அப்பொழுதும் காரண சரீரத்துல ஒழுங்கி பிறகு அடுத்த சிருஷ்டி வரும் பொழுது பாப புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் மீண்டும் அந்த ஜீவன் அந்த ஒரு உடலை எடுத்து மனம் இந்த உடலுக்குள் இருந்து செயல்படுகின்றது. அப்போ நமக்கு வேதாந்த எதை புகட்டுகிறதுனா, எக்காலத்திலும் ஒருவனுடைய மனம் முழுமையான அழிவை அடைவதே இல்லை. அது வந்து தூங்க போனாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, அல்லது பகவானே தூங்கினாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, மனம் எல்லா காலத்திலும் அழியாமல் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. இது உண்மை என்றால் இங்க வந்து மனம்தான் இறந்தேனேன்னு சொல்றாரே, அதனுடைய அர்த்தம் என்ன, மனம் இறந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தம் என்ன? இப்ப நம்ம அந்த அர்த்தத்துக்கு வரும் பொழுது, ஒரு ஞானி ஒருவன் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்துல நிஷ்டையை அடைந்து விட்டான், இங்கு வர்ணித்தது போல ஒரு குருநாதர், அவர் இறந்து விடுகின்றார். அவருடைய கதி என்ன, அத உபனிஷத் சொல்லும் பொழுது, இப்ப நம்ம சாதாரண மக்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய இந்த ஸ்தூல உடல் என்னாகி விடுகின்றது, நம்ம இறந்துட்டா நம்ம உடல் என்ன ஆகும், பஞ்சபூதத்தோட கலந்து விடுகின்றது. நம்ம இதே உடல் இப்படியே இருப்பதில்லை, எரிச்சுட்டாங்கன்னா சாம்பிளா போய் அந்தந்த பூதத்துடன் கலந்து விடுகிறது. பிறகு புதிய உடலை நம்ம எடுக்கிறோம். ஆனா புதிய உடலை ஒரு அறியாமையில இருக்கிற ஜீவன் எடுத்தாலும் மனசு அழிவதில்லைன்னு பார்த்தோம். ஆனா ஞானிக்கு என்ன ஆகின்றது, இந்த ஸ்தூல உடல் எப்படி அந்தந்த பூதங்களுடன் சேர்ந்து விடுகிறதோ, அதுபோல இந்த மனதுமே ஐந்து சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். இங்க பார்க்கிற பூதம் போல சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். அந்த ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முண்டகோபநிஷத்துல இறுதியில் என்ன சொல்லப்படுகிறது, ஞானியினுடைய மரணத்தில் ஞானியினுடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் சேர்ந்து விடுகிறது. அப்போ ஞானத்தினாலதான் மனமானது நாசத்தை அடைகிறது. எப்பொழுது, நான் இறந்ததற்கு பிறகு. அதனாலதான் ஞானியினுடைய மரணம் பராந்த காலம் சொல்றது, கடைசி மரணம். ஏன்னா அதுக்கு மேல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்ப கடைசி மரணத்துல மனமும் உண்மையில் நாசத்தை அடைவதில்லை. இப்ப நம்ம உடல் வந்து நாசத்தை அடைகிறதில்லை, அது அந்தந்த பூதத்துல கலர்ந்து விடுவது போல் ஞானியினுடைய மனமும் அந்தந்த தேவதைகளுடன் அந்தந்த பூதத்தில் கலந்து ஞானி மீண்டும் பெறப்படுக்காமல் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். அப்போ மனோ நாசம் என்பதற்கு நம்ம ரெண்டு பொருள் பார்க்க போறோம். முதல் பொருள் வந்து ஞானி இறந்தால் அந்த மனம் நாசத்தை அடைந்து விடுகிறது. நாசத்தை அடைகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், எப்படி ஸ்தூல உடல் அஞ்ஞானிக்கு அந்த பூதத்துல கலந்து விடுகிறதோ அப்படி ஞானிக்கும் கலந்து விடுகின்றது. இது ஒரு பொருள். இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஞானிக்கு இறந்ததற்கு பிறகு அவனுடைய மனம் மீண்டும் பிறப்பெடுக்காமல் மற்ற பூதத்துல கலந்துடுதுன்னு சொன்னாலும், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது என்றே நம்ம சொல்றோம். அந்த இடத்துலதான் நமக்கு குழப்பம் வருகிறது. இது வரைக்கும் குழப்பம் கிடையாது. என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிடுது, உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வர்றோம், கருத்துக்கு வருகின்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து முக்கியமா ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கு. அந்த முக்கியமான வேலையை அந்த பொருள் எப்பொழுது செய்கின்ற திறனை இழந்து விடுகிறதோ அப்பொழுது நம்ம என்ன சொல்லலாம், அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்றது வழக்கம். ஒரு பொருள், அந்த பொருளுக்குன்னு முக்கியமான ஒரு செயல் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, அதை இழந்து விட்டால் நம்ம அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு விதை இருக்கு, மரத்தினுடைய விதை, அந்த மரத்தினுடைய விதையினுடைய முக்கியமான அம்சம் என்ன, அதற்குள்ள ஒரு உயிர் இருந்து உயிரோட்டம் இருந்து நம்ம வந்து நிலத்துல விதைக்கும் பொழுது மரமாக வருது, அதுதான் விதையினுடைய முக்கிய செயல். சப்போஸ் அந்த விதையை ஒரு கால் நாம் அந்த விதைய இந்த வடச்சட்டியில வச்சு நல்லா வறுத்துட்டோம்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் நீங்க வறுத்து போய் பூமியில போட்டு எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி பாருங்க, அது வருமா என்றால் அது வராது. அப்போ விதை வறுக்கப்பட்டு விட்டால் அந்த விதைய வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதை நம்ம உடைச்சோ அதை நாசப்படுத்தவே வேண்டாம், அது விதை வடிவமா கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இந்த விதை நாசத்தை அழிவை அடைந்து விட்டதுன்னு சொன்னா அது தப்பா, அது தவறு கிடையாது. விதை அழிந்து விட்டதுன்னு சொல்றையே கையில் இருக்கேன்னா, அதே போல முட்டை இருக்கே அதை நீங்க நல்லா பாயில் பண்ணிட்டு என்ன சொல்லலாம், அதுக்கு ஏதோ பேர் சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லாம இந்த முட்டை வந்து நாசத்தை அடைந்து விட்டதுன்னா நாசத்தை அடைந்து விட்டதுதான், நல்ல முட்டையை பாயில் பண்ணி கோழி கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அது என்னதான் அடகாத்தாலும் அதுல இருந்து கோழி குஞ்சு வராது. அப்ப அந்த முட்டை வந்து அதனுடைய தன்மையை இழந்து விட்டது. அதே போல நம்ம மனது உயிரோடு இருக்கும் பொழுதே, நம்ம ஜீவன் முக்தர்களாக இருக்கும் பொழுதே சாதாரணமா மனதினுடைய காரியம் என்ன, விதையினுடைய காரியம் மரமா வர்றது. அதே போல மனதினுடைய சாதாரணமான செயல் நம்மை பந்தப்படுத்துவது. மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோட்சயோகோ காரணம் சொல்றோம். நமக்கு பந்தத்துக்கு நம்ம மனசுதான் காரணம். நமக்கு மனசு வந்து சாதாரணமா நமக்கு துயரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, விழிச்சிட்டு இருக்கும் போது மனசு இருக்குதல்லவா, அப்பொழுதுதான் நமக்கு கஷ்டம். ஆழ்ந்து உறங்கும் பொழுது மனசு இல்ல, துக்கமும் இல்லை. அதாவது ஒரு கோடீஸ்வரன் உறங்கினாலும் பெரிய பண்டிதம் உறங்கினாலும் ஒண்ணுமே தெரிய படிக்க தெரியாத ஒரு முட்டாள் தொங்கினாலும் பிச்சைக்காரன் தொங்கினாலும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு சுகம்தான். பிறகு சுகத்திலையும் துக்கத்திலையும் எப்ப வேற்றுபாடுனா, மனசு வந்தாச்சா துக்கமும் சேர்ந்து வந்தாச்சு, சுகமும் சேர்ந்து வந்தாச்சு. அப்போ பொதுவா நம்முடைய மனதானது நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டே வருகிறது. இந்த துயரத்தை கொடுத்து கொண்டு வருகின்ற மனதுல துயரத்தை கொடுக்கும் தன்மைய நீக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, இதே நமக்கு மனசு பாரமா இருக்கு சொல்றோம் அல்லவா, இன்னைக்கு எனக்கு மனசு ஏனோ பாரமா இருக்குன்னு சொல்லுவோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த பாரமா இருக்கிற மனசு, நம்மையினாலேயே தூக்க முடியாத பழுவாக இருக்கின்ற மனசு வந்து நமக்கு ஒரு அழகான வாகனமாக மாறிவிட்டால், நம்மையே நம்ம வந்து இப்ப மனசை சுமந்து போயிட்டு இருக்கோம், சுமக்க முடியாம ஒரு பெரிய சுமையா இருக்கு, சுமந்துட்டு இருக்கோம். அந்த மனசு வந்து எப்படி முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கிறது போல, இங்க வாகனமா இருக்கு, அப்படி வாகனம் இருக்கிறது போல நம்ம மனசு இந்த உலகத்தை அப்படியே சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு அழகான வாகனமாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, அப்போ மனது அதனுடைய சாதாரண தன்மையை இழந்து விட்டால் அது நாசத்துக்கு சமம். மனோ நாசம் என்பதனுடைய பொருள், மனம் துயரத்தை கொடுக்கின்ற தன்மையை இழந்து விட்டது. அது அர்த்தம், மனம் இறந்து விட்டது என்றால் மனமற்ற பரிசுத்த நிலையை எனக்கு தா என்று தாய் மாணவர் கேட்கும் பொழுது, துயரத்தை கொடுக்காத மனதை எனக்கு தா, துயரத்தை கொடுக்கிற மனசை நீ மாற்றி அமைத்து விடு, அப்படி உருமாற்றி விடு. இது வந்து தவத்தினாலும் ஞானத்தினாலும் கைகூடும். அப்ப தவம்னு சொன்னாவே என்ன, உருமாற்றுதல், இப்படி உருக்குதல், அப்படி நம்முடைய மனதையே நாம் மாற்றி அமைத்தல். அப்படி மாற்றி அமைச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம முன்ன இருந்த மனசுக்கும் இப்ப இருக்கிற மனசுக்கும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லி சொல்லி மகிழ்வார்கள். நான் முன்ன வந்து இந்தந்த வார்த்தைக்கு இப்படி துயரப்பட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஒருவர் அப்படித்தான் சொன்னார், என்னை வந்து ஒருவர் ஒவ்வொரு நேரமும் என்னை வந்து திட்டிக் கொண்டும் அவமதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து எடுத்து என் மீது போட்டுக்கொண்டு துயரப்பட்டு இருந்தேன். இந்த கொஞ்ச வருஷம் வேதாந்த கேட்கறதுல அந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டது. அவர் நினைச்சா எனக்கு வந்து ஒரு 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 நகைச்சுவையா இருக்கு, ஏன்னா அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைச்சு. என்ன, அவர் திட்டும் பொழுது இவன் துயரப்படணும்னு நினைச்சிட்டு தானே திட்டுவாரு, அவரு திட்டுறாரு எனக்கு சிரிப்பு வருது. அப்ப இதுல யார் ஏமாந்தவர்கள், அவர் தான் ஏமாந்துட்டார். காரணம் என்னன்னா, என்னுடைய மனம் மாறி விட்டது. அப்படி மனோநாசம், மனம் இரத்தல் என்றால் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்து விடுதல். அதாவது துயரப்படணும், பொறாமப்படணும், ஆசைப்படணும் நினைச்சாலும் கூட மனசினால அப்படி பட முடியாது. அப்படி என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு, என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது. இப்பொழுது வந்து மனதை நான் சுமக்கவில்லை, மனம் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றது. மனம் ஒரு நல்ல வாகனம். ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவார், ஒருவன் வந்து வியாபாரி, தலையில பழங்கள் எல்லாம் பெரிய கூட நிறைய பழத்தை வச்சுட்டு ரயில் மேல ஏறி உட்கார்ந்து என்ன செஞ்சான், அந்த தலை மேலேயே அந்த கூடையை வச்சுட்டே பயணம் போயிட்டு இருந்தான். அப்போ சொன்னாரா ஒருத்தரு, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, நீ வந்து மற்ற நேரத்துல இத சுமந்துட்டு போலாம், இப்ப எந்த ரயில் ஒன்ன சுமக்குதோ அதே ரயில் உன்னுடைய கூடையும் சுமக்கு, அதை தலையிலிருந்து எடுத்து ஏன் கீழே வைக்க கூடாது, அந்த ரயிலும் சேர்ந்து சுமக்குமேன்னு சொன்னாரா. அது போல நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கோம், ஆனா நம்ம பகவான் தான் சுமந்து போயிட்டு இருக்க, அதை எடுத்து பகவானுக்கு கொடுக்க தெரியல, சுமையை எடுத்து அவருக்கு கொடுக்க தெரியல. அதனால சுமை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்ன பெரிய சுமை என்ன தெரியுமோ, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீடு கட்டணும், பையனை படிக்க வைக்கணும், எத்தனையோ சுமை இருக்கேன்னு. அதெல்லாம் இல்ல, நம்முடைய சுமை நம்முடைய மனம், நம்ம மனதைத்தான் நம்ம சுமக்க முடியவில்லை. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மனம் பழுவாக இல்லை, மனம் வாகனமாக மாறி விட்டது. அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தனாக நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், மனம்தான் இறந்தேனே. அப்ப மனோநாசம்னு என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞானிகளினுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சாதனமாக இல்லை, அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கின்றது. முன்ன அலங்கோலமா இருந்தது, இப்ப வந்து அலங்காரமாக மாறிவிட்டது. அது மனோநாசம். இப்ப ஜீவன் முக்தனா இருக்கிற வரைக்கும் மனம் எனக்கு பழுவாக இல்லை என்றால் அது மனது நாசத்தை அடைந்து விட்டது. இந்த இடத்துல நாசம்னு சொன்னா, உயிரோட இருக்கிற வரைக்கும் சாதாரணமா மனசு செயல்பட்டு இருக்கும், ஆனா துயரத்தை கொடுக்காது, நமக்கு பந்தத்தை கொடுக்காது, அது மனோநாசம். பிறகு இரண்டாவது மனோநாசம் என்ன, அதைத்தான் முதல்ல பார்த்தோம். இந்த ஞானி பிராரப்த கர்மம் முடிந்து இறந்ததற்கு பிறகு, பிராரப்தம் முடிந்து இறந்து போயிடுறார், அப்ப என்ன ஆகும்னா ஸ்தூல உடல் எப்படி பஞ்சபூதத்துல கலந்து விடுகிறதோ அதே போல சூக்ஷ்மமான மனதும் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. அப்படி அனைத்து கர்மங்களும் அப்பொழுது நாசத்தை அடைகிறது. உண்மையிலேயே அந்த நேரத்துல தான் மனது முழுமையான நாசத்தை அடைகிறது. அது வரைக்கும் இப்ப ஒரு விதை இருக்கு, நிலக்கடலை இருக்கு, வீட்டுக்கு வருது, அதை நீங்க என்ன செய்கிறீர்கள், இந்த குளிர் காலத்துல அதை போய் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதை ரோஸ்ட் பண்ணி உப்பு மிளகு பொடி எல்லாம் போட்டு வச்சது, அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது. அப்புறம் என்ன செய்யறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த விதை முழுமையான நாசத்தை அடைகிறது. அது போல உயிரோட இருக்கிற வரைக்கும் ஞானத்தை அடைஞ்ச உடனே என்ன சொல்லலாம், என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது, நான் வந்து அந்த ஆள் அல்ல, முன்ன இருந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் நான் வேறு. அப்ப மனம் எனக்கு ஒரு பழுவாக இல்லை. பிறகு மனதின் மேல் நான் அமர்ந்து பவனி வருகின்றேன், அது மனோநாசம். பிராரப்தம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த மனம் அப்பொழுதும் உண்மையிலேயே நாசத்தடையில, எதுவுமே நாசத்தடையாது. அப்பொழுதும் நம்முடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து விடுகின்றது. பிறகு அந்த ஜீவன் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. இப்படி நாம புரிஞ்சிட்டோம்னா அதான் மனம் தான் இறந்தேனே. மனோநாசம், மனமற்ற பரிசுத்த நிலை என்பதனுடைய பொருள் இது. இவ்விதம் இந்த ஒரு அழகான ஸ்லோகத்துல நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கு தாய்மானவர் கொடுத்தார். எப்படிப்பட்ட குரு, என்ன அவர் செய்தார், நான் என்ன அடைந்தேன், பிறகு இறுதியில என்னுடைய மனம் நாசத்தை அடைந்தது, என்னுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்தது. நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.